நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
கடந்த வாரம் இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடைபெற்ற சில முக்கிய செய்திகளின் பின்னணியுடன் இணைவது SBS வானொலியின் தமிழக செய்தியாளர் ராஜ். தமிழகத்தின் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கையின் தலைமன்னாருக்கு ₹24,000 கோடி பாலம் கட்டும் இந்தியாவின் திட்டத்திற்கு இலங்கை அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இலங்கை அரசின் இந்த மறுப்பால் பாலம் கட்டும் திட்டம் நடைபெறுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், தமிழகத்தில் உள்ள ராமேஸ்வரத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தனுஷ்கோடி. 1964 முன்பு வரை தொழில் நகரமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்கிய தனுஷ்கோடியிலிருந்து இலங்கை தலைமன்னாருக்கு 2 கப்பல்கள் சென்று வந்தன. அதன் பிறகு தனுஷ்கோடியிலிருந்து இலங்கை தலைமன்னாருக்கான கப்பல் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. அன்றைய காலங்களில் கடல் மார்க்கமாக மட்டுமே இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு செல்ல முடியும். தற்போது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து உள்ளன. கப்பல் மூலம் தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு செல்ல முடியும். அதேபோல் தமிழகத்தின் மதுரையிலிருந்து இலங்கைக்கு விமானம் மூலம் செல்ல முடியும். இதே நேரம் சாலை மார்க்கமாக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு செல்ல முடியாது. சாலை மார்க்கமாக இலங்கை மற்றும் இந்தியாவை இணைக்க இந்திய அரசு திட்டமிட்டது. அதற்காக கடலில் மிக பிரம்மாண்டமான மேம்பாலம் கட்ட திட்டமிடப்பட்டது. அதாவது தமிழகத்தின் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கையின் தலைமன்னார் வரை கடலில் சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரே சேர சாலை மற்றும் ரயில் மேம்பாலங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டது. இந்த திட்டத்திற்கான அடித்தளத்தை கடந்த 2000 இந்தியா ஆரம்பித்தது. அப்போதே இலங்கையின் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கேவும் இந்த திட்டத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்தார். அதன் பிறகு இலங்கையில் நடைபெற்று வந்த உள்நாட்டு போர் மற்றும் பல்வேறு அரசியல் காரணங்களால் தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே பாலம் கட்டும் திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. இது போன்ற சூழ்நிலையில் சில வருடங்களுக்கு முன்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த பாலம் கட்டும் திட்டத்தை மீண்டும் பரிசீலனை செய்தார். மத்தியில் ஆளும் பாஜக அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த உறுதியான முடிவெடுத்தது. அதன்படி ₹24,000 கோடியில் புதிய மேம்பாலம் திட்டம் உருவாக்கப்பட்டது. இதற்கு முழு நிதி உதவியும் வழங்குவதாக ஆசிய வளர்ச்சி வங்கியும் உறுதியளித்தது. எனவே முழு திட்டத்தையும் இந்தியா நிறைவேற்றும் என்றும் அதற்கு இலங்கை அரசு செலவு செய்ய தேவையில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இது போன்ற சூழலில் இலங்கையில் கடந்த ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இலங்கையின் புதிய அதிபராக அனுரா குமரா திசநாயக்கா பதவியேற்றார். அவருடன் நடந்த சந்திப்பின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாலம் கட்டும் திட்டம் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பிற்கு பிறகு இலங்கை அரசு இந்த பாலம் கட்டும் திட்டத்தால் இலங்கைக்கு என்ன பயன் என்ற அறிக்கை ஒன்றை தயாரித்தது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் எந்த காலத்திலும் இந்த மேம்பாலம் திட்டத்தை செயல்படுத்த வேண்டாம் என்று இலங்கை அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த முடிவு இலங்கை அதிபர் தலைமையிலான புதிய அரசின் வெளிநாட்டு கொள்கையில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவாக பார்க்கப்படுகிறது. எதிர்காலங்களில் இந்த பாலத்தால் இலங்கைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்ற காரணத்தால் இலங்கை அரசு இந்த திட்டத்தை மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. தமிழகத்தின் மதுரையில் வரும் ஜூன் மாதம் 22 இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாடு ஆன்மீக மாநாடு என்று இந்து முன்னணி மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் தெரிவித்து வரும் அதே நேரம் இந்த மாநாடு அரசியல் மாநாடு என்று தமிழகத்தை சேர்ந்த எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன. இது தமிழக அரசியலில் பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், வரும் ஜூன் மாதம் 22 மதுரையில் இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் தமிழகம் முழுவதிலுமிருந்து 500,000 அதிகமானவர்கள் பங்கேற்பார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த மாநாட்டில் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், ஆந்திர மாநில முதலமைச்சர் பவன் கல்யாண் மற்றும் பல மத்திய அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த மாநாடு நடைபெறுவதற்கான வேலைகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த மாநாட்டில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளைப் போன்று மாதிரிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதே நேரம் மதுரையில் நடைபெறும் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கு பாஜக பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. மதுரையில் நடைபெறும் மாநாடு ஆன்மீக மாநாடு அல்லகின்றும் அது பாஜகவின் அரசியல் மாநாடு என்று எதிர்க்கட்சியினர் விமர்சித்து வருகின்றனர். மேலும் இந்து சமய நம்பிக்கை உள்ள மக்களை பாஜக தனது அரசியல் சுயலாபத்திற்காக பயன்படுத்தி கொள்ளும் சதியில் ஈடுபட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. திமுக அமைச்சர் சேகர் பாபு:
அது முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு, அது அரசியல் மாநாடு. அதுக்கு அதற்கும் திருக்கோயில் சார்பு என்ற நிகழ்ச்சிகளுக்கும் பல வேறுபாடுகள் இருந்தது.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன்:
மாநிலத்திற்கு மாநிலம் பாஜக மதவாத அரசியலின் வடிவத்தை மாற்றி கையில் எடுக்கும். வட இந்தியாவுக்கு போனால் விநாயகர், ராமர் இந்த அரசியலை எடுக்கிற பிஜேபி, மேற்கு வங்கத்திற்கு போனால் துர்கா, காளி என்று வேறு வடிவத்தை எடுக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகனை கையில் எடுக்கிறார்கள். இது அவர்களின் அரசியல் உத்திகளுள் ஒன்று.
காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை:
மக்கள் இன்னைக்கு அச்சத்தோட பதட்டத்தோட வச்சுக்கணும்னு ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் விரும்புது. அதுக்காக தான் இந்த முருகர் மாநாடு எல்லாம் நடத்துறாங்க. இப்ப இவங்க நடத்த வேண்டியதுக்கு என்ன தேவை இருக்கு?
இதே நேரம் இந்த மாநாட்டை வைத்து அரசியல் செய்யவில்லை என்று தெரிவிக்கிறார் பாஜகவின் மத்திய இணையமைச்சர் எல் முருகன்.
இந்த முருக பக்த மாநாடு எதற்காகனா, பக்தர்கள் இது ஏதோ பிஜேபி நடத்துற நிகழ்ச்சி கிடையாது, இது ஏதோ எங்களுடைய சங்க பரிவார்கள் நடத்துற நிகழ்ச்சி கிடையாது, இது அனைத்து தரப்பட்ட மக்களும் இணைந்து செய்கின்ற ஒரு முருக பக்தர் மாநாடு. தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான மாநாடாக இந்த மாநாடு.
தமிழக அரசியல் தொடர்பான ஒரு செய்தி: அதிமுக பாஜக கூட்டணியில் மேலும் பல அணிகள் இணையும் என்று தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதே நேரம் அதிமுக கவனமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன். இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், அடுத்த வருடம் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளன. இது போன்ற சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என்று தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி.
இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல கட்சிகள் விரைவாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இடம்பெறும் கூட்டணியிலே இடம்பெறும்.
இதே நேரம் அதிமுக பாஜக வலையில் சிக்கிவிட்டதாக தெரிவித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன்.
இன்றும் திமுக கூட்டணிக்கு மாற்றாக ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் எதிர்கூட்டணி உருவாகவில்லை. அடுத்தடுத்து அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகிறார், கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கிறார். அதிமுக மட்டுமே பாஜக வலையில் சிக்கி இருக்கிறது, வேறு எந்த கட்சியும் இன்னும் அதற்கு உடன்படவில்லை. ஆகவே எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணி வடிவத்தை கூட இன்னும் பெறவில்லை என்பதுதான் இந்த நிமிடம் வரையில் இருக்கிற யதார்த்தமான உண்மை.
தமிழகம் தொடர்பான மற்றும் ஒரு செய்தி: 2027 நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை மத்திய அரசு மேற்கொண்டால் தென்னகத்தின் ஜனநாயக வலிமை மதிப்பில்லாத அளவிற்கு குறைந்துவிடும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், மத்தியில் ஆளும் பாஜக அரசு தொகுதி மறுசீரமைப்பை செய்யும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. தொகுதி மறுசீரமைப்பை செய்தால் தென்னகத்தில் உள்ள பல மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும். இதற்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது கண்டனத்தை எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதமும் அதைத் தொடர்ந்து நடைபெற இருக்கும் தொகுதி மறுவரையறையும் தற்செயலானவை அல்ல என்று தெரிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசின் போக்கு வஞ்சகம் நிறைந்தது என்று தெரிவித்துள்ளார் ஸ்டாலின். மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வளர்ச்சியடைந்த தென் மாநிலங்கள் தண்டிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஸ்டாலின். இது எஸ்பிஎஸ் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக தமிழகத்திலிருந்து ராஜ்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட், எஸ்பிஎஸ் தமிழின் ஃபேஸ்புக்.